الحمد لله نحمده حمدا جليلا ونشكره شكرا جليلا والصلاة والسلام على سيد البشر وصاحب الفضل وخاتم النبيين وإمام المرسلين وحبيب رب العالمين ما بعد. فيا عباد الله اتقوا الله العظيم. قال الله تعالى في كلامه: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وننزل من القرآن ما هو شفاء ورحمة للمؤمنين ولا يزيد الظالمين إلا خسارا.
صدق الله العظيم.
அன்னாரின் அடிச்சுவடுகளை அனுமளவு பிசகாது தமது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமை சஹாபாக்கள், சாபிஉங்கள், சபவு சாபிரியங்கள், முஸ்லிமான மோமினான ஆண்கள் பெண்கள் யாவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதா. எந்த ஒரு நாள் இவ்வுலகம் மனிதனுக்கு பின்னால் மேலான ஜென்னத்து பிறதோ கூலியாக கிடைக்கட்டுமாக என்று வாழ்த்துகிறேன். அல்லாஹ் கபூல் செய்வானா. அல்லாஹ்வுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக நேர காலத்தில் வந்திருக்கக்கூடிய அல்லாஹுவை நல்லடையாருங்களே, அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து கொள்ளுமார். பள்ளிக்கு உள்ளே இருக்கின்ற போதும், வெளியில் இருக்கின்ற போதும், உள்ளூரிலே இருக்கின்ற போதும், வெளியூரில் இருக்கின்ற போதும், தனிமையில் இருக்கின்ற போதும், கூட்டாக இருக்கின்ற போதும், இரவிலும் பகலிலும், அறிமுகமானவருக்கு மத்தியிலும் அறிமுகம் இல்லாதவருக்கு மத்தியிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு எங்களுடைய ஒவ்வொரு நாளையும் நகர்த்துமாறு முதலாவதாக எனக்கும் அப்பாலுங்களுக்கும் அல்லாஹுவின் கட்டளை ஏற்றி வைக்கிறேன். எனவே அந்த அல்லாஹுவை பயந்து வாழக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் எங்களை இந்த உலகத்திலே சேர்த்து நாளையும் வறுமை நாளே முத்தகையுடைய பட்டியலே சேர்த்து மேலான ஜன்னத்தும் பிரதோசை கூலியாக தந்தையுமே கருப்புரிவானா. அன்பான அல்லாஹுவின் நல்லதிகாரிகளே, பேரங்குமிக்க சகோதரிகளே, வயோதிப்பரிகளே, வாலிபரிகளே, இவாறுகளே, அல்லாஹு இந்த உலகத்திலே எங்களை நல்லவர்களாக கபூல் செய்வதற்காக நாளைய மறுமையிலே நானும் நீங்களும் சுவர்க்கவாதிகளாக மாற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் பல சந்தர்ப்பங்களை எங்களுக்கு தருகிறார். அதிலே ஒரு சந்தர்ப்பம் தான் நாம் அடைய இருக்கின்ற வருகின்ற ரமலான் மாதம் ஒரு சந்தர்ப்பம். எனவே ரமலான் மாதம் என்பது பெருமதியான ஒரு மாதம், குர்ஆன் அருளப்பட்ட ஒரு மாதம், ஒரு சுன்னத்துக்கு பரவக்கூடிய கூலியை தருகின்ற மாதம், ஒரு பரவுக்கு 70 பரவுகளுடைய கூலியை தருகின்ற மாதம். அந்த காலத்திலே செய்யக்கூடிய தருமத்துக்கு அதிக கூலிகளை தருகின்ற மாதம், ஏழை எளிய மக்களுடைய கஷ்டங்களை உணர்கின்ற மாதம், ஷைத்தான்களுக்கு எந்த கெடுதியும் ஏற்படுத்த முடியாமல் விலங்கிடப்பட்டிருக்கின்ற மாதம், சுவருக்கம் அலங்கரிக்கப்பட்டு நரகத்தின் வாயில்களை இழுத்து மூடப்பட்டிருக்கின்ற மாதம், அப்படியான ஒரு புனித மாதத்தை இன்னும் சில நாட்களில் ஒரு மாதத்துக்கும் குறைவான ஒரு கணக்கில் நாம் அடைய இருக்கிறோம். அன்பானவர்களே, எனவே அந்த ரமலான் மாதத்தை அடைவதற்கு முன்னதாக ரமலான் மாதம் அருளப்பட்ட பரிசுத்த குர்ஆனுடைய பெருமதி, குர்ஆனோடு நானும் நீங்களும் எப்படி தொடர்பில் இருக்கிறோம், குர்ஆனுக்கு செய்யக்கூடிய கடமைகள் என்ன என்ற விடயத்தை இன்றைய குதுபாவிலே உங்களோடு சுருக்கமாக பார்ப்பதே காலத்தின் தேவையாக இருக்கும் என்று கருதி அது சம்பந்தமான சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்புமிக்க சகோதரிகளே, வயோதிபர்களே, வாலிபர்களே, சிறார்களே, என்னையும் உங்களையும் வழி நடத்துகின்ற குர்ஆன் நாளைய கியாமத்துரிய நாளையிலே அல்லாஹ் உங்களுடைய இமாம் யார் என்று கேட்டால், நானும் நீங்களும் எனக்கு வழிகாட்டி, என்னுடைய தொழிலுக்கு வழிகாட்டி, என்னுடைய குடும்பத்துக்கு வழிகாட்டி, இந்த உலகத்திலே எனக்கு நேரான வழியை காட்டியது குர்ஆன் என்னுடைய இமாம் என்று நானும் நீங்களும் பதில் சொல்லிருக்கிறோம். எனவே அதை கேட்டால் போல் என்னுடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். எனவே அம்மான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனோடு சம்பந்தப்படக்கூடிய எல்லா விடயங்களையும் அல்லாஹ் கைரானதாக, நலவானதாக, சிறந்ததாக ஆக்கியிருக்கிறார். எங்கள் தலைவர் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் குர்ஆனை இறக்கி வைத்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை சுமந்து கொண்டதால் நபிமார்களின் தலைவராக ஆனார்கள். குர்ஆனை எந்த வானவர் சுமந்து கொண்டு வந்து தந்தாரோ, அருளினானோ அந்த மாதம் மாதங்களிலே சிறந்த மாதமாக அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். தெளிவுபடுத்தக்கூடிய குர்ஆன் என்று அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். எனவே மாதங்களிலே சிறந்த மாதமாக அல்லாஹ் ரமலான் மாதத்தை குர்ஆனினுடாக ஆக்கினான். அது மாத்திரமல்ல, குர்ஆனை அல்லாஹ் எந்த இரவில இறக்கி வைத்தானோ அது எல்லா இரவுகளையும் விட சிறந்த இரவாக ஆக்கினார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். கத்ருடைய இரவு, குர்ஆன் அருளப்பட்ட அந்த இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவு அல்லாஹ் சொல்லுகிறான். கண்ணியமானவர்களே, ஆயிரம் மாதங்கள் என்றால் சுமாராக 83 வருடங்களுக்கு மேற்பட்ட ஒரு காலம். அந்த இரவுக்கல்லா அந்த கண்ணியத்தை ஏன் கொடுக்கிறான்? குர்ஆன் அருளப்பட்டதால். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த குர்ஆன் எந்த சமூகத்தில் கிடைத்ததோ அந்த சமூகம் ஏனைய சமூகங்களை விட சிறந்த சமூகமாக, சிறந்த உம்மத்தாக அல்லாஹ் என்னை ஆக்கியிருக்கிறான். இதனால குர்ஆனை நானும் நீங்களும் இமாமாக, வழிகாட்டியாக ஏற்றிருப்பதால் அன்பானவர்களே, எனவே எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கின்ற குர்ஆன் பெருமதியானது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனுக்கு செய்யக்கூடிய கடமைகள் ஏராளம் இருக்கின்றன. ஏரம் போதாமையினால் சில கடமைகளை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அன்பானவர்களே, மிக முக்கியமான 5 கடமைகளை நினைவுபடுத்துகின்றேன். குர்ஆனுக்கு செய்யக்கூடிய முதலாவது கடமை குர்ஆனை ஓதுவது, திலாவத் செய்வது. இரண்டாவது குர்ஆனுக்கு செய்யக்கூடிய கடமை குர்ஆனை ஹிஃப்ஸ் செய்வது. மூன்றாவது குர்ஆனுக்கு செய்யக்கூடிய கடமை, குர்ஆன் எங்கெல்லாம் ஓதப்படுகிறதோ அங்கு எங்களுடைய பேச்சை நிப்பாட்டி வெட்டி குர்ஆனை கேட்பது. நான்காவது, குர்ஆனுடைய கருத்துக்களை விளங்குவது, அதை வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவது. ஐந்தாவது, அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஓதுகின்ற குர்ஆன், ஹிஃப்ஸ் செய்கின்ற குர்ஆன், கருத்துக்களை விளங்கி இருக்கின்ற குர்ஆன், எங்களை வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துகின்ற குர்ஆன், இந்த குர்ஆனை மற்றவர்கள் கற்றுக் கொடுப்பதற்கான வரைகளை, இந்த 5 கடமைகளையும் சுருக்கமாக உங்களோடு பார்க்கலாம் நினைக்கிறேன். அன்பானவர்களே, முதலாவது கடமை குர்ஆனுக்கு செய்யக்கூடிய கடமை குர்ஆனை ஓதுவது. குர்ஆனை ஓதுவது என்பது அன்பானவர்களே ஒரு கவிதையை படிப்பதை போல, ஒரு பாடலை படிப்பதை போல, செய்தி வாசிப்பதை போல குர்ஆனை ஓத முடியாது. அது அல்லாஹ்வுடைய வேதம், சங்கையான வேதம். நபிமார்களின் தலைவர் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்து கொடுத்த வேதம், நபிமார்களின் தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமந்து கொண்ட வேதம்,
அந்த வேதம் இறக்கப்பட்ட இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவாக இருக்கின்ற அந்த வேதம் அன்பானவர்களே, அதை நாங்கள் நினைத்த வருவத முடியாது. குர்ஆனை ஓதுவதற்கு ஒரு முறை இருக்கிறது, அந்த முறை பிரகாரம் தான் குர்ஆனை ஓத வேண்டும். ஒவ்வொரு நாளும் குர்ஆன் ஓதுகின்ற பழக்கம் எங்கட வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஒவ்வொரு சூராக்களுடைய சிறப்புகளை சொல்லித்தந்தார்கள், ஒவ்வொரு ஆயத்துகளுடைய சிறப்புகளை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். எந்த வீட்டில சூரா வாசியாவதப்படுகிறதோ அந்த வீட்டில கடன் இருக்காது, அந்த மக்களை எல்லா வறுமையால் சோதிக்க மாட்டான். தொழில் துறவுகள் செய்யக்கூடியவர்கள், வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், உங்களுடைய தொழில் ஸ்தாபனங்களிலே குர்ஆனை ஓதுங்கள், அதிலும் குறிப்பாக சூரா வாசியா ஓதுங்கள். அல்லாஹ் உங்களை கடனாளியாக ஆக்க மாட்டான், அவங்களோட பிசினஸ்ல நீங்கள் லொஸ்டாக மாட்டேன்பானவர்களே. இன்னைக்கு எத்தனையோ பேரை பார்க்கிறோம், கடை தொடர்ந்து ஒரு வருடமாக சொல்லல, ஒரு வருடம் முடியல, லொஸ்ட் ஆகி போகிறார். அன்பானவர்களே, என்ன காரணம்? குர்ஆன் எங்கட வாழ்க்கையில இல்ல. முன்னால உள்ளவர்கள் என்ன வேலையை செய்ய போனால் குர்ஆன் அவர்களோடு இருக்கும். அன்பானவர்களே, ஒரு பயணம் போனா அவர்களோடு இருக்கிறது அவர்களுடைய இமாம், அவர்கள் நேர் வழிகாட்டக்கூடிய எல்லா துறைகளையும் வழிகாட்டக்கூடிய இமாம் குர்ஆன் அவர்களோடு இருக்கும். நாங்க எங்க பயணம் போனாலும் எங்களோடு பிரியாம இருக்கிற ஒன்றுதான் மொபைல் போன். அன்பானவர்களே, கண்ணியமானவர்களே, எல்லாருக்கும் வீட்டுல 4-5 போன் இருக்குது. நார்மல் போன், அதே போல ஜிஎஸ்எம் தொழில்நுட்பத்தோடு போதிய உள்ள பெரிய போன், இப்படி நாங்க பல வகையான போன்களை பாவிக்கிறோம். ஆனா வீட்டில் உள்ள குர்ஆன் ஒன்றுதான். தாய் ஓதிய குர்ஆன்ல தான் தந்தை ஓதுவான், தந்தை ஓதுகின்ற குர்ஆன்ல தான் மகன் ஓதுகிறான், மகள் ஓதுகிறான். பார்வர்களே, இப்படித்தான் எங்களுடைய நிலைமை போகிறது. ஆனா ஒரு வீட்டில் எடுத்துக்கொண்டா 4-5 மொபைல் இருக்கும், ஆனா குர்ஆன் ஒன்றுதான் இருக்கும். சில இடங்கள்ல குர்ஆனே இல்ல, ஏதாவது தேவை இருந்தா பள்ளி குர்ஆனை தான் கொண்டு வர. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனோடு நெருங்கிய தொடர்புகள் நாங்க வைத்துக் கொள்வோம். சில மனிதர்களுடைய மௌத்துகளை நாங்க பார்க்கிறோம், 12 மணிக்கு மௌத்தாகிட்டார் என்று வச்சுக்கொண்டால், அன்பானவர்களே, 11:55 அவர் ஆன்லைன்ல, வாட்ஸ்அப்ல அல்லது வேற ஆன்லைன்ல இருந்திருக்கிறார். அன்பானவர்களே, ஆனா குர்ஆனோட உள்ள தொடர்பு மிக மிக தூரமாக இருக்கிறது. மரணத்துக்கும் இன்றைய தொழில்நுட்பங்களுக்கும் இடையிலான தொடர்பு மிக மிக நெருக்கமாக இருக்கிறது. எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனோடு நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்துவோம். எங்களுடைய ரூஹை அல்லாஹ் கைப்பற்றி இருந்த போது அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதிய நிலைமையில் எங்களுடைய ரூஹ் அல்லாஹ்விடத்தில் போய் சேரட்டும். நிச்சயமாக அந்த குர்ஆன் நாளைய கியாமத்துடைய நாளையே எங்களை சுவர்க்கத்திலே சேர்க்கு வரைக்கும் அல்லாஹ்விடத்திலே மன்றாடும். எனவே அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், யார் ஒரு மனிதன் குர்ஆனை அழகான முறை தஜ்வீத் முறைப்படி பேணி அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதி வருகிறாரோ, நிச்சயமாக அல்லாஹ் 114 சூராக்களுக்கு என்ன சிறப்புகளை கொடுப்பதாக வாஜாப்பில் இருக்கிறார். 6666 ஆயத்துகளுக்கும் என்ன சிறப்பை கொடுப்பதாக அல்லாஹ் மின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாதாப்படுகிறார்களோ, அதற்குரிய மனிதராக அந்த சிறப்புகளுக்கு சொந்தக்காராக குர்ஆனை திறம்பட ஓதியவர் ஆகிவிடுகிறார். குர்ஆன் கவர்ச்சியானது, அலமானது. இஸ்லாத்தை இயக்காத ஒரு அந்நியவர் வலீத் இப்னு முகீரா குர்ஆனை பற்றி சொல்கிறார், வல்லாஹி இன்ன லஹு லஹலாவா وان عليه لطلاوه فانه يعلو ولا يعلى عليه. நிச்சயமாக அந்த குர்ஆன் எவ்வளவு கவர்ச்சியாக இருக்கிறது, எவ்வளவு இனிமையாக இருக்கிறது. இந்த குர்ஆன் 4 உயர்ந்து கொண்டுதானே போகுது. இந்த குர்ஆன் தாழ்ந்தது கிடையாது என்பதாக இஸ்லாம் அல்லாத ஒரு சகோதரர் எங்களுடைய வேதமானிய குர்ஆனை பற்றி சொல்கிறார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எவ்வளோ காலம் நானும் நீங்களும் குர்ஆன் ஓதுகிறோம், எங்களை குர்ஆன் ஓதுவது அலுப்பு வந்திருக்குதான். நான் இது கூட குர்ஆன் ஓத மாட்டேங்க அழுது போயிட்டு சொல்லக்கூடிய மக்கள் இருக்கிறாங்களா? குர்ஆன் ஐயா கேட்க மாட்டேன் சொல்லக்கூடிய மக்கள் இருக்கிறாங்களா? அன்பானவர்களே, இல்லை. அந்த அளவு அல்லாஹ் குர்ஆனுக்கு அவ்வளவு கவர்ச்சி அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இஸ்லாத்தின் எதிரிகள் குர்ஆனை கேட்க கூடாது என்று பல எதிரிகள் காதுக்குள்ளே பஞ்சுகளை வைத்துக் கொண்டு பாதையிலே ஒளிஞ்சி ஒளிஞ்சி சொல்லுவார்கள். ஆனால் ஒருவருக்கு தெரியாமல் ஒருவர் பஞ்சு எடுத்துக்கொண்டு குர்ஆனுடைய அழகான தொனியை கேட்கக்கூடிய நிலையாக அல்லாஹ் அன்றே இஸ்லாத்தின் எதிரிகளை ஆக்கினான். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எதை சொல்லவர்கள் என்றால் குர்ஆன் ஒரு நெருங்கிய தொடர்புகளை நான் நீங்கள் ஏற்படுத்திக் கொண்டோம். குர்ஆன் எந்த மாற்றமும் செய்ய முடியாத ஒரு வேதம். அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனில் சொல்கிறான், ஜின்களும் மனிதர்களும் சேர்ந்து குர்ஆனை போல ஒன்றை கொண்டு வர நாடினால், ஜின்களும் மனிதர்களும் சேர்ந்து குர்ஆனை போல ஒன்றை கொண்டு வர நாடினால் கொண்டு வர முடியாது என்பதாக அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனில் சொல்கிறார். குர்ஆன் அவ்வளவு சாதனை மிக்கு, குர்ஆனில் ஒரு எழுத்தை கூட யாராலும் மாற்ற முடியாது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கெய்ரோ பல்கலைக்கழகத்துடைய முன்னாள் விரிவுரையாளர், ஜெர்மனிய நாட்டு அறிஞர் டாக்டர் கேஷ்மல் குர்ஆனை பற்றி சொல்கிறார், எத்தனையே நூல்களை நான் படித்திருக்கிறேன், அந்த முதலாம் பிரதி இரண்டாம் பிரதி கடையிலே பல சிலை திருத்தங்கள் மாற்றங்களை பார்த்திருக்கிறேன், ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருளப்பட்ட குர்ஆனிலே எந்த மாற்றம் கிடையாது. அன்று இறக்கப்பட்ட குர்ஆன் தான் இன்றும் இருக்கிறது என்பதாக டாக்டர் கேஷ்மல் குர்ஆனை பற்றி மிக விரிவான ஒரு கருத்தை சொல்கிறார். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, குர்ஆனை ஆராய்ச்சி பண்ணிய இன்னும் மிக முக்கியமான ஒரு அறிதல் தான். கண்ணியமானவர்களே, அப்படியான ஒரு மிக முக்கியமான ஒரு பிரெஞ்சு நாட்டு அறிந்தர் என்ன செய்கிறார் என்றால், குர்ஆனை டாக்டர் கீர்த்தமூர் குர்ஆனை ஆராய்ச்சி பண்ணினார். அவர் பிரெஞ்சு நாட்டு அறிந்தர் என்ன செய்தார் என்றால், அரபு மொழியை படித்து அரபு மொழியிலே குர்ஆனை விளங்கி எந்த அளவு குர்ஆனின் கூற்றுக்களை அவர் விரிவுபடுத்துகிறார் என்றால், சமூகத்திற்கு விஞ்ஞான ஒளியில் குர்ஆன் என்ற ஒரு நூலை சமூகத்துக்கு அவர் எழுதி குர்ஆனுடைய தத்துவங்களை, குர்ஆன் மிக முக்கியமான ஒரு ஏடு, இதிலே சொல்லப்பட்ட விடயங்கள் உண்மையானவை என்பதாக அவர் சமூகத்துக்கு அந்த நூலினூடாக விரிவுபடுத்துகிறார். எனவே அப்பானவர்களே, குர்ஆனை ஓதுகின்ற முறை பிரகாரம் நானும் நீங்கள் ஓதுகின்ற போது நிச்சயமாக குர்ஆனுடைய வாழ்க்கையிலே மாற்றம் செய்யப்படுவோம். இரண்டாவது, குர்ஆனுக்கு செய்யக்கூடிய கடமை, குர்ஆன் செய்ய வேண்டும், புனிதமான சூராக்களை எல்லோரும் மரணம் செய்ய வேண்டும். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாருடைய உள்ளத்தில் குர்ஆனில் கொஞ்சமேதும் இல்லையோ அவருடைய உள்ளம் காலடைந்த வீட்டுக்கு சமன் என்றார். அன்பானவர்கள், புனிதமான சின்ன சின்ன சூராக்கள் ஹிஃப்ஸ் செய்ய வேண்டும், மரணம் செய்ய வேண்டும். ஏனென்றால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே குர்ஆன் மகராக கொடுக்கப்பட்டிருக்கிறது. முஸ்லிமிலே ஒரு சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு ஒரு நபித்தோடு வருகிறார், நாயகமே நான் திருமணம் முடிக்கப் போகிறேன் என்று திருமணத்துக்காக அனுமதி கேட்கிறார். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணத்தை கேட்டார்கள், மகர் கொடுக்க ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டார். நாயகமே இல்லை என்றார். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவர்கள் அந்த நபித்தோழரை அந்த மணமகனை திருப்பி அனுப்பினார்கள், இருப்பாரான மோதிரமாவது கொண்டு வா, உன்னுடைய மனைவிக்கு நீ கரம் பிடிக்க இருக்கிற அந்த பெண்ணுக்கு மகளாக கொடுத்து உனக்கு திருமணம் முடித்து தருகிறேன் என்று அந்த ஆண் மகனை அனுப்பி வைக்கிறார். அன்பானவர்கள், அங்கு மிங்கும் சுத்துகிறார், இருப்பாரான மோதிரம் கூட கிடைக்கவில்லை. அந்த வறுமையான நிலையிலே வாழ்ந்த ஒரு நபித்தோழர் சொல்லல்லாஹு அலைஹிவஸல்லம் சபைக்கு வருகிறார், நாயகமே இருப்பாரான மோதிரம் கூட கிடைக்கவில்லை நாயகம் என்று வருகிறார். சொல்லல்லாஹு அலைஹிவஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், குர்ஆனில் ஏதாவது உள்ளத்திலே இருக்கிறதா என்று கேட்டார். ஆம் நாயகமே, குர்ஆனுடைய சில வசனங்களை நான் பாடமாக்கி இருக்கிறேன் என்றார். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த குர்ஆனுடைய வசனங்களை இந்த பெண்ணுக்கு ஓதி கொடுத்து கற்றுக் கொடுத்து அதை மகராக ஆக்கி திருமணம் முடித்துக் கொள்ளு, திருமணத்துக்கு அனுமதி அளித்தார்கள். எனவே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே மகராக குர்ஆனை சுமந்திருக்கின்ற அந்த அறிவுகளும் குர்ஆனுடைய அந்த ஹிஃப்ஸ் செய்த அந்த அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. இனி நாங்கள் நினைக்கிறோம், காணி பூமிகள் தான் சொத்து, காணி பூமிகள் தான் எங்களுக்கு பெருமதி, பணம் தான் எங்களுக்கு பெருமதி, கட்டிடங்கள் தான் எங்களுக்கு பெருமதி என்று நினைக்கிறோம். அன்பானவர்களே, குர்ஆனையும் ஹதீஸையும் சுமந்திருக்கின்றையும் ஹதீஸையும் சுமந்திருக்கின்ற மார்க்கங்களை சுமந்திருக்கின்ற அறிஞர்கள், சமூகத்துக்கு வழிநடத்தக்கூடிய மார்க்க மேதைகள், இவர்கள் மிகப்பெரிய செல்வத்தை உள்ளத்திலே சுமந்திருக்கிறார் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. எனவே அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இரண்டாவது குர்ஆனுக்கு செய்யக்கூடிய கடமை, குர்ஆனுடைய மிக முக்கியமான சூராக்களை நாங்கள் ஹிஃப்ஸ் செய்ய வேண்டும், முடியமாக இருந்தால் அதிகமாக குர்ஆனை ஹிஃப்ஸ் செய்ய வேண்டும். மூணாவதாக, அல்லாஹ்வுடைய வேதமாகிய இதற்கு செய்யக்கூடிய கடமையை நாம் எடுத்து நோக்கினால், குர்ஆனுடைய கருத்துக்களை நானும் நீங்கள் விரும்பவில்லை. அன்பானவர்களை, அன்றில் இருந்து வரைக்கும் குர்ஆன் ஓதுகிறோம், கருத்து தெரியாத ஒரு பார்வையாகத்தான் நானும் நீங்கள் குர்ஆனை ஓதுகிறோம். ஒரு நாளைக்கு பரவலான 5 நேர தொழுகைகளில் 17 ரக்காத்துக்கள் சொல்கிறோம், 17 ரக்காத்துக்களிலும் சூரா பாத்திஹா ஓதுகிறோம், 7 ஆயத்துக்கள். அந்த 7 ஆயத்துக்களுடைய கருத்து எங்கள் எத்தனை பேருக்கு தெரியும்? வெறுமே எங்களுடைய இமாம் என்று நாங்கள் மார்க்கதர்சி பேசுகிறோம். நாளைய தியாகத்துறை நாளைய அல்லாஹ் உங்களுடைய இமாம் யார் என்று கேட்டால், நானும் நீங்களும் என்னுடைய இமாம் எனக்கு வழிகாட்டி குர்ஆன் என்று சொல்வதற்கு காத்துப்படுகிறோம். அன்பானவர்களே, கருத்திலே தொங்க போட்டு விட்டு பதில் சொல்வதல்ல, நாங்கள் வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தினால் தான் எங்களுடைய நாவு நாளைய வறுமையினாலே பேசும். குர்ஆன் தான் எனக்கு இமாம், குர்ஆன் தான் எனக்கு வழிகாட்டி என்று பேசும் அன்பானவர்களே. எனவே இதை சொல்கிறேன் என்றால் கருத்துக்களை விளங்குவதற்காக நான் முயற்சியெடுக்க வேண்டும். சில வேளை அதாவது ஹதீபுகள் வலமாக்கள் குர்ஆனை ஓதுகின்ற போது சில கருத்துக்களை விளங்குகின்ற போது அவர்களை அறியாமல் கண்ணீர் வடித்து விடுவார். அதை பார்த்து நாமும் சில வேளை கண்ணீர் வடிப்போம். அன்பானவர்களுக்கு எதற்கு கண்ணீர் வடிக்கிறோம்? நாம் எங்களுக்கு கருத்து விளங்கி நாம் கண்ணீர் வடிக்கிறோமா? இல்லை. அவர் அழுகிறார் என்பதற்காக அவருடைய அழுகையோடு சேர்ந்து நாங்களும் அவர் தனிமையில் அழுதுவிடக் கூடாதற்காக பரிதாபமாக அவரோடு சேர்ந்து நாங்கள் அழுகிறோம். ஆனால் அப்படியான அழுகை உண்மையான ஒரு மாற்றத்துக்குரிய அழுகை அல்ல. நானும் நீங்கள் கருத்தை விளங்கினாத்தால் உண்மையான அழுகையை குர்ஆன் ஏற்படுத்தும். எனவே மூன்றாவது குர்ஆனுக்கு செய்யக்கூடிய கடமை அவருடைய கருத்துக்களை நானும் நீங்களும் விளங்க வேண்டும். எங்களுடைய சிறு பிள்ளைகள் குர்ஆனை ஊதினாலும் அன்பானவர்களே, அதை கேட்கின்ற பழக்கம் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். சிறு பிள்ளைகள் குர்ஆனை ஓதட்டும் அன்பானவர்களே, ஆனால் அவர்கள் ஓதுகின்ற அந்த ஒவ்வொரு வாக்கியம் ஒவ்வொரு வசனங்களும் அது அல்லாஹ்வுடைய வேதம். அதற்கு முன்னால் எங்களுடைய பேச்சை நாங்கள் உயர்த்தக்கூடாது, அதுக்கு காது கொடுத்து கேட்க வேண்டும். நான்காவது குர்ஆனுக்கு செய்யக்கூடிய கடமை அன்பானவர்களே, குர்ஆன் எங்கெல்லாம் ஓதப்படுகிறதோ அங்கு நாங்கள் அமைதியாக குர்ஆனை கேட்கின்ற பழக்கத்தை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஓது இருந்த போது சில வேளை மாற்றங்கள் ஏற்படாமல் இருந்தால் இன்னொருவர் ஓதுவதை கேட்கின்ற போது அல்லாஹ் மாற்றத்தை ஏற்படுத்த செய்வார். எங்கள் தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட நபித்தோழர்கள் குர்ஆன் ஓது அதிகமான நேரம் அதை கேட்டிருக்கிறார். அபு மூசா அல்அஸ்ரி ரழியல்லாஹு தஆலா அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுமா ஆண்டவர்கள் குர்ஆன் ஓதுகின்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருந்த அந்த குர்ஆனை கேட்டிருக்கிறார். எனவே நாமும் எங்களை விட திறம்பட அழகாக தஜ்வீத் முறைப்படி குர்ஆனை ஓதுகின்ற இன்றைய சிறார்கள் அவருடைய நாவால் குர்ஆன் ஓத நாம் பக்கத்தில் இருந்து அந்த குர்ஆனை கேட்டு ரசித்து எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகின்றவர்களாக நானும் நீங்களும் மாற வேண்டும். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனுக்கு செய்யக்கூடிய அந்த நான்காவது கடமை அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்கெல்லாம் குர்ஆன் ஓதப்படுகிறதோ அங்கு காது கொடுத்து கேட்பது. ஐந்தாவது அல்லாஹ்வுடைய வேதமாகிய இந்த குர்ஆனுக்கு செய்யக்கூடிய கடமை ஓதுகின்ற குர்ஆன், ஹிஃப்ஸ் செய்கின்ற குர்ஆன், நடைமுறைப்படுத்துகின்ற குர்ஆன், வாழ்க்கையிலே கொண்டு நடைமுறைப்படுத்துகின்ற குர்ஆன், ஓதுகின்ற போது காது கொடுத்து கேட்கின்ற குர்ஆன், இதை எங்களுக்குள்ளே வைத்துக் கொள்ளாமல் இதை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புகாரில் ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உஸ்மான் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், அறிவிக்கின்ற ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், கைருக்கும் மன் தஅல்லம அல் குர்ஆன வ அல்லமஹு, உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? உங்களில் சிறந்தவர் குர்ஆனை தானும் கற்று அதனை பிறருக்கு கற்றுக் கொடுப்பவர் தான் உங்களிலேயே சிறந்தவர் என்று சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அன்பானவர்களே, குர்ஆனை கற்றிருந்தால் மாத்திரம் நாம் சிறந்தவர்கள் அல்ல, குர்ஆனை கேட்கின்றவர்கள் நாம் சிறந்தவர்கள் அல்ல, ஓதுகின்ற குர்ஆன், கேட்கின்ற குர்ஆன், நடைமுறைப்படுத்துகின்ற குர்ஆன், இதை மற்றவர்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டுமானவர்களே, மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். எங்களோடு தொழில் நிமித்தமாக அல்லது எங்களுடைய தோழமை நிமித்தமாக எங்களோடு தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருப்பார், அவர்கள் குர்ஆனை சொல்லிக் கொடுக்க வேண்டும், கற்றுக் கொடுக்கும். இது எங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய ஒரு பண்பாடு அன்பானவர்கள். அடுத்ததாக குர்ஆனுடைய சாதனைகளை எடுத்து நோக்கினால் ஏராளம். அல்லாஹ் தஆலா பரிசுத்தால் குர்ஆனிலே சொல்கிறான், وَنُنَزِّلُ مِنَ الْقُرْآنِ مَا هُوَ شِفَاءٌ وَرَحْمَةٌ لِّلْمُؤْمِنِينَ وَلَا يَزِيدُ الظَّالِمِينَ إِلَّا خَسَارًا. நிச்சயமாக இந்த குர்ஆனை நாங்கள் எடுத்து வைத்தோம். இந்த குர்ஆன் அருளாக ஷிஃபாவாக இருக்கிறது. வெளியில் உள்ள நோய்களுக்கு வைத்தியம் பண்ணுகிறோம், கருமலா இருமலா காய்ச்சலா டெப்லெட் போடுகிறோம். அன்பானவர்களே, உள்ளங்களிலே உள்ள நோய்களுக்கு, உள நோய்களுக்கு, மனநோய்களுக்கு அல்லாஹ் மருந்தாக குர்ஆனை தந்திருக்கிறான். குர்ஆனை ஓதிவாருங்கள், அல்லாஹ்வுடைய கலாமை ஓதிவாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு ஷிஃபாவை குர்ஆன் தரும் என்பதை நாம் மறந்துவிடுவோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் குர்ஆனோடு நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். கருத்துக்களை விளங்க வேண்டும். எனவே ரமலான் வருவதற்கு இன்னும் ஒரு மாதம் இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே நாம் ரமலான் நாத மாசம் குருவானை ஓதக்கூடிய மக்களாக இருந்துவிடக் கூடாது. ரமலான் அல்லாத காலங்களும் குருவானோடு நெருங்கிய சோகத்தில் ஏற்படுத்த வேண்டும். குருவானுக்கு மரியாதை உள்ளவர்களாக நடக்க வேண்டும். இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டையும் எடுத்து பாருங்க, பாடசாலை புத்தகம் கொடுக்கின்ற கண்ணியம் எங்களுடைய குருவானுக்கு கொடுக்கப்படுவது கிடையாது. சில இடங்களில் குருவான் எங்கெங்கேயோ இருக்கிற, எனவே சங்கியான முறையில் குருவான் நடந்து கொள்வோம். நிச்சயமாக இந்த குருவான் நாளைய கியாமத்துறை நாளை என்னை உங்களுக்கு சுவர்க்கத்திலே கொண்டு வந்து சேர்க்கும் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. எனவே அப்பா அல்லாஹ்வின் நடிகார்களே, மீண்டும் கொத்துபாவினை நினைவுபடுத்திய அந்த ஆரம்பத்தில் நினைவுபடுத்திய விடயங்களை கூறிவிட்டு கொத்துபாவை நிறைவு கொண்டு வருகிறேன். குருவானுக்கு செய்யக்கூடிய மிக முக்கியமான கடமைகள் ஐந்து இருக்கின்றன. ஒன்று, குருவானை நாங்கள் ஓத வேண்டும். அதை அழகான முறையிலே ஒரு செய்தியை வாசிப்பதை போல் அல்லாமல், ஒரு கவிதையை படிப்பதை அல்லாமல், குருவானை ஊதுகின்ற முறை பிரகாரம், தஜ்வீர் முறை பிரகாரம் குருவானை ஊத வேண்டும். இரண்டாவதாக, குருவானுக்கு செய்யக்கூடிய கடமை, குருவானுடைய சூறாக்களை ஹிஃபிள் செய்ய வேண்டும், மரணம் செய்ய வேண்டும். முழுமையாக மரணம் செய்ய முடியவில்லையா, முக்கியமான சூறாக்களை மரணம் செய்கின்ற பழக்கம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். மூன்றாவதாக, அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குருவானுடைய கருத்துக்களை நாம் விளங்க வேண்டும். கருத்துக்களை விளங்குவது மாத்திரமல்ல, அதை வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த வேண்டும். சகாபாக்கள் அப்படித்தான் 5-10 குர்ஆன் ஆயத்துக்களை கற்றுக்கொண்டால் அதை அமல் செய்யாத வரையிலே அடுத்த குர்ஆன் ஆயத்தை கற்றுக்கொள்ள மாட்டார்கள். அந்த 5 அமலிலே கொண்டு வந்து விட்டு தான் அடுத்த குர்ஆன் ஆயத்துக்கு செல்வார். அப்படியான பண்பாடு எங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அடுத்ததாக அன்பானவர்களே, குர்ஆனுக்கு செய்யக்கூடிய 4வது கடமை, எங்கெல்லாம் குர்ஆன் ஓதப்படுகிறதோ எங்களுடைய சிறார்கள் குர்ஆனை ஓதலாம். எங்களை விட வயதிலே குறைவான ஓதலால் எங்களுடைய பார்வையிலே அளவு குறைந்த ஒரு குர்ஆனை ஓதலாம், அல்லது அண்மையிலே இஸ்லாத்துக்குள்ளே நுழைந்த ஒரு குர்ஆனை ஓதலாம். அவர் ஓதினாலும் குர்ஆனை கேட்கின்ற பழக்கம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அதற்கும் அல்லாஹ் ஏராளமாக நன்மை தருகிறார். ஓதுகின்ற போது ஏற்படுத்த ஏராள சில மாற்றங்களை கேட்கின்ற போது இந்த குர்ஆன் ஏற்படுத்தும். 5வது குர்ஆனுக்கு செய்யக்கூடிய கடமை, அந்த கற்றிருக்கின்ற குர்ஆனை மற்றவர்கள் சொல்லிக் கொடுப்பது, கற்றுக் கொடுப்பது, அது எங்களுடைய அமலாக இருக்க வேண்டும். ஏனென்றால் பரிசுத்த அல் குர்ஆனில் அல்லாஹ் பல இடங்களை சொல்கிறார், இந்த குர்ஆனுடைய வேதத்தை, அல்லாஹ்வுடைய இந்த வேதத்தை நானும் நீங்களும் எங்களுக்குரிய வேதமாக எடுத்துக்கொண்டாலும் இந்த குர்ஆன் ஒரு சமூகத்துக்கு நேர்வழி காட்டக்கூடிய குர்ஆன், முதலின் நாள் மனித சமுதாயத்துக்கே நேர்வழி காட்டக்கூடிய குர்ஆன், முதலில் ஆலமீ முழு உலகத்தாருக்கு நேர்வழி காட்டக்கூடிய குர்ஆன். இது குறிப்பாக எங்களுக்கு மாத்திரம் நேர்வழி காட்ட வந்த குர்ஆன் அல்ல, முழு உலகத்துக்கும் தெளிவை கொடுக்க வந்த குர்ஆன், நன்மையும் தீமையும் பிரித்தறிக்க வந்த குர்ஆன், ஹக்கையும் பாத்திரையும் தெளிவுபடுத்த வந்த குர்ஆன். எனவே அந்த குர்ஆனை வாக்கினை நாம் நடைமுறைப்படுத்துவோம். எப்போதும் குர்ஆனுடைய மனிதர்களாக, குர்ஆனிய மனிதர்களாக, நாளைய கியாமத்துடைய நாளையிலே என்னுடைய இமாம் குர்ஆன் என்று சொல்லக்கூடிய அமைப்பிலே இந்த உறவு வாழ்க்கையை நாம் ஆக்கிக் கொள்வோம். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலான் வருவதற்கு முன்னதாகவே குர்ஆனோடு தொடர்புள்ள மக்களாக அல்லாஹ் எங்களை கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், குர்ஆனோடு நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய நன்மக்களாக எங்களை கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், நாளைய மறுமை நாளிலே நல்லோர்களை விட்டு எங்களை பிரித்து விடாத யா அல்லாஹ், நல்லோர்களை சேர்த்து வைவாயாக. ஆமீன் ஆமீன்.